இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை தவறுகள் குற்றங்கள் அல்ல அப்படிங்கிற ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு சிறுகதை. இந்த கதை வந்து ரொம்ப எளிமையான கதை, ஆனால் ஒரு ஆழமான ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு சிறுகதை. தெரசா அன்னைக்கு சொன்ன வார்த்தைகள் ஒன்று கூட கடுமையாக இல்லை. அவள் சொல்லும்போது கூட ரொம்ப கடினமாகலாம் அவள் பேசலை, அவள் ரொம்ப மென்மையானவ. அதனால் அந்த வார்த்தைகளில் கூட கொஞ்சம் கூட மரியாதை குறையாமல் ரொம்ப கண்ணியமாக அவள் பேசினான். ஆனால் அவருக்கு தன்னைத்தானே பற்றி ஒரு எரிச்சல் வந்தது. தன்னையே அவர் ரொம்ப யூ டேமிட் அப்படின்னு அவள் ஏதாவது கத்தி அவமானப்படுத்தியிருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. அது மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் தன்னை எப்படி காப்பாற்றிக்கிறதுங்கிறது நாகராஜனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவருடைய அதிகாரம், செல்வாக்கு, தோரணை, வயசு, சமூக அந்தஸ்து இது எல்லாமே அவருக்கு துணையாக இருக்கும். என்னன்னு என்ன, ஆனால் இன்றைக்கி பட்ட அவமானம் அவமானம்தான். எவ்வளோ பட்டும் தனக்கு புத்தி வரலையே அப்படின்னு நினச்சி தன்னையே அவரை நொந்துக்க ஆரம்பிக்கிறார். அவர் ஏன் இப்படி நடந்தது, நான் ஏன் இப்படி நடந்துட்டோங்கிறது தனக்கும் ஒரு வெறுப்பு தன்மையிலேயே வந்தது அவருக்கு. சே, நான் என்ன மனுஷன், வயசு 50 ஆறுது, தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளையும் பொண்ணும் இருக்காங்க, ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா, அவங்களுக்கு இப்போ 4 குழந்தைகள் பிறந்திருந்தால் தான் கூட ஒரு தாத்தாவாகியிருப்போம், நான் என்ன மனுஷன் அப்படின்னு தன்னை தானே நினச்சி நொந்து பல்ல கடிச்சிக்கிட்டாரு. ரெண்டு கைகளையும் கோட் பாக்கெட்குள்ளே போட்டுட்டு வாட் அ ஷேம் அப்படின்னு தன்னை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தார். தெரசாவோட முகம் அவர் நினைவில் வந்து போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான். அவள் முகம் அப்படியே ரத்தமாக சிவந்து நெத்தியில் அப்படியே முடி போறலை. ப்ளீஸ் லீவ் மீ, ஐ ரிக்ரெட் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கையிலேருந்து திமிரிண்டு அங்கேருந்து நகர்ந்து போனான். அவள் கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் வடிஞ்சிட்டே இருந்தது. தன்னோட ஸ்கர்ட் பேக்கெட்லேருந்து அவள் கர்ச்சீஃப் எடுக்கும்போது அவள் கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் வந்துட்டே இருந்தது. அவர் எதிராக நின்று தான் அழுதுட்டது தப்புங்கிற மாதிரி அவளுக்கு தோணி ஐஎம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு விலகி அவளுடைய கேபின்குள்ளே அவள் போயிட்டாள். அவள் வேகமாக போகிறதும் அவள் போய் அவளோட சீட்டில் உட்காருறது எல்லாமே இவர் காதில் விழுந்துக்கிட்டே இருந்தது. அவள் பேசின வார்த்தைகள் அவர் நினைவில் அவருக்கு பெரிய அவமானம். ஏன்னா இந்த மாதிரி தம்ப பண்ணிட்டோமேன்னு அவருக்கே தன் மேலே ஒரு வெறுப்பு இருந்தது. ஒரு சமயம் அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, தான் அவகிட்ட இப்படி நடந்துட்டுருக்க கூடாது, நம்ம இப்படி நடந்து போங்கிறது அவள் கனவில் கூட நினச்சிருக்க மாட்டாள் அப்படிங்கிறது. ஒரு நிமிஷத்தில் தான் அடைஞ்ச வீழ்ச்சியை நினச்சி நினச்சி அவர் நெஞ்சு பிசைஞ்சிக்கிட்டு இருந்தார். தெரசாவுக்கு எப்படி சமாதானம் சொல்கிறது, இந்த அழுக்கை எப்படி தொடைக்கிறது, மறுபடியும் அவள் மனசில் தன்னோட பழைய கௌரவத்தை எப்படி கொண்டு வந்து நிறுத்துறது. ஐயோ, எல்லாம் போச்சே, எல்லாத்தையும் கொட்டி கவிழ்த்துட்டோமே, எவ்வளோ பெரிய நஷ்டம் இப்படின்லாம் நாகராஜன் மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தார். அப்படியே அவருக்கு வேர்க்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நாளாகவே அவ மேலே இவருக்கு ஒரு சபலம் இருந்தது. அவள் பேசுறது, அவள் நடந்துக்கிறது, அவள் தன் மேலே காட்டுற பரிவு, இது எல்லாத்தையும் அவர் வந்து வேற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிட்டார். ஆனால் அவளோ ஒரு தகப்பன் கிட்ட காமிக்கிற மரியாதை மாதிரி தான் இவர்கிட்ட இருந்தார். ஆனால் இவருக்கு தான் வேற மாதிரி நாட்டம் எப்பயுமே. அப்படி ஒரு அசட்டு நம்பிக்கையில் தான் அவள் தடுக்க மாட்டாங்கிற தைரியத்தில் அவர் நடந்துக்கிட்டார். இந்த 10 நாட்களாக வழக்கமாக சாப்பாடு பரிமாற வரக்கூடிய அவருடைய வீட்டிலேருந்து வரக்கூடிய கண்ணையாங்கிறவர் சொல்லிக்கொள்ளாமல் ஒரு நாளைக்கு வீட்டை விட்டு ஓடி போயிட்டார். அந்த தேதியிலேருந்து ஒவ்வொரு நாளும் லஞ்ச் டயத்தில் அவரும் தெரசாவும் சேர்ந்து தான் சாப்பிடுவாங்க. மத்தியானத்தில் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்ற வழக்கத்தை கூட கொண்டு வந்தது கண்ணையா தான். முன்னாடிலாம் அவர் வீட்டுக்கு போய் சாப்பிடுவார் லஞ்ச் டைமில். வீட்டில் போய் சாப்பிட்டப்புறம் கொஞ்சம் அசதியாக இருக்கும், கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு 4 மணி போல் தான் வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு வருவார். ஏன்னா நாகராஜன் ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தார். அவர் 8:30 வேணாலும் ஆஃபீஸ்க்கு வரலாம் போகலாம், யாரும் அவரை எதுவும் கேட்க மாட்டாங்க. முதலாளிக்கு அடுத்த பொசிஷனில் அவர் இருக்கார். சில சமயம் முதலாளியை விடவே இவருக்கு நிறைய பவர் இருக்கும் அந்த ஸ்தாபனத்தில். அந்த அளவுக்கு பொறுப்பும் நம்பிக்கையும் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவர். கண்ணையா தன்னோட வீட்டோடு வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு தானே சாப்பாடு கொண்டு வந்து தானே அவருக்கு பரிமாறிட்டு போக ஆரம்பித்தான். அதோட காரணமாக அவர் தினமும் ஆஃபீஸ்லேயே சாப்பிட ஆரம்பித்தார். கண்ணையா நாகராஜன் வீட்டு வேலைக்காரனோ சமயக்காரனோ கிடையாது, அப்படி தான் எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் கண்ணையா வந்து நாகராஜனோட சொந்த அத்தை மகன். ரெண்டு பேரும் பால்யகால நண்பர்கள். அவனுக்கு குடும்பம், கல்யாணம், வீடு, உறவு அப்படின்னு எதுவுமே கண்ணையாக்கு இல்லை. சொந்தக்காரங்க வீட்டில் போய் அவன் பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலையை எடுத்துக்குவான், கொஞ்ச நாள் தங்குவான். தங்கி இருக்கிற காலத்தில் அந்த வீட்டுக்கே ஒரு பலமாக இருப்பான். குழந்தைகளை கவனிச்சிக்கிறது, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருது, தோட்டங்களை கொத்தி தரது, துணி துவைக்கிறது, கடைக்கு போகிறது, எல்லா வேலையும் அவனே பண்ணுவான். இப்போ கூட கண்ணையா பற்றி நினைக்கும்போது சொல்லிக்கொள்ளாமல் ஓடி போயிட்டானே அந்த ராஸ்கர் அப்படின்னு பல்ல கடிக்கிறார். இப்போ தான் பண்ணின தப்பு கூட அவன்தான் காரணம்னு அந்த பழி அவன் தலையில் போடணும் அப்படிங்கிற மாதிரி மனசு அவளுக்கு சொல்லிச்சு. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ராத்திரி வீட்டுக்கு திரும்பும்போது காரை ஷெட்டில் விடும்போது ஷெட்டோட ஒரு மூலையில் தாடியும் மீசையுமா ஒரு பரட்டை தலையை நிற்கிறத பார்க்குறாரு. யார் அங்கே அப்படின்னு ரொம்ப தோரணையாக கேட்குறாரு. அவன்கிட்ட ஓடி வந்து, நான் தான் கண்ணையா, என்னை தெரியலையா மாப்பிள்ள அப்படின்னு ரகசியமாக கேட்குறான். நாகராஜனுக்கு அவனை பார்த்தோன்னே மனசு ஏதோ பண்ணிச்சு. என்னடா இது கோலம், வா வா அப்படின்னு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அங்கேயே தங்கியிருக்க சொன்னார். கொஞ்ச நாளாக அவனும் அந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் மாதிரியே தன்னை மாற்றிக்கிட்டான். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் அவனே பார்த்துக்கிட்டான். ஆரம்பத்தில் அவனை அவங்க வீட்டை சேர்த்துக்கிட்டதுனால பல பேர் அவனை நாகராஜனை எச்சரிக்கை பண்ணாங்க. அவர் எதையுமே கண்டுக்கல. ஏன்னா அவனை சேர்த்துக்கிறது தன்னோட கடமைன்னே அவர் நினச்சார். அவனுடைய இன்றைய நிலைமைக்கு தான் கூட ஒரு காரணமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மனசில் இருந்தது. ஏன்னா பால்ய அனுபவங்களோட நினைவுகளை யோசிக்கும்போது அந்த காலத்தில் கண்ணையா ரொம்ப நல்ல பிள்ளையாக இருந்தான். ஒன்றும் தெரியாத அவனை புகைப்பிடிக்கிறதுக்கு மது அருந்துறதுக்கெலாம் இவர் தான் வற்புறுத்தி அவனை ஈடுபடுத்தினார். அதிலிருந்து அவன் ஒரு குடிகாரனாகவே மாறிட்டான். அவனுக்கு எல்லா கெட்ட பழக்கமும் வந்துருச்சு. நாகராஜன் அதை விட்டு வெளியில் வந்து அவரோட வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட்டார். ஆனால் கண்ணையால் அந்த பழக்கங்கள்லேருந்து வெளியில் வரவே முடியல. அவன் ஒன்றும் பெருசாக அவனால் ஒன்றும் பண்ண முடியல. நாகராஜன் இப்போ கூட அப்பப்போ எப்போயாவது குடிப்பார், அது கூட ஏதாவது ஒரு பார்ட்டியில் தான். ஆனால் பெண்கள் கிட்ட இருக்கிற இச்சையை மட்டும் அவரால் மாற்றிக்கவே முடியல. எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோலோடு தான் இருப்பார். ஆனால் கண்ணையாவால் அந்த வீழ்ச்சியிலேருந்து வெளியில் வரவே முடியல. தன்னோட சமூக அந்தஸ்து எல்லாத்தையும் மீறி நாகராஜன் வந்து கண்ணையாவை சமமாக தான் பார்ப்பார். எப்போவாவது அவர் மது அருந்தும்போது கூட கண்ணையா கூப்பிட்டு கொஞ்சம் கொடுப்பாரு. அவன் வந்து, எனக்கு எதுக்கியா இதெல்லாம் எனக்கு சரிப்படாது, எனக்கு 2 ரூபா கொடு, நான் வெளியில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்பான். இவரும் அப்பப்போ அவனுக்கு செலவுக்காக காசு கொடுப்பாரு. அவன் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, சாப்பாடு பரிமாறும்போது இவர் ஆஃபீஸில் வந்து இவருக்கு ரொம்ப பார்த்து பார்த்து பரிமாறுவான். ஏன்னா இவருக்கு கூட வீட்டுக்கு போய் சாப்பிடும்போது கூட அவர் மனைவி ரொம்ப ஸ்தூல சரீரி. அவளுக்கு இப்போ பாரு ஏதாவது உடம்புக்கு வந்துகிட்டே இருக்கும், அவளை தொந்தரவு பண்ணுறது இவருக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கண்ணையா பரிமாறுறது, கண்ணையா தன்னை பார்த்துக்கிறதுலாம் இவருக்கு சௌரியமாக இருந்தது. கண்ணையா கிட்ட தனியாக இருக்கும்போது மனசு விட்டு பேசுவார். ஒரு நாளைக்கு, டே கண்ணையா, நம்ம செக்ரட்டரி அம்மா பற்றி என்னடா நினைக்கிற அப்படின்னோடனே சிரிக்கிறாக்க கண்ணையா. சொல்லு, உனக்கு என்ன தோணுது அவளை பார்த்தா அப்படின்னோடனே, எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ள நீ இந்நேரம் விட்டு வச்சிருப்பியா, எனக்கு உன்னை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். டே அதெல்லாம் முன்னாடி அதெல்லாம் அப்படிலாம் இல்லைடா, உன்ன மாதிரியா இப்போ வயசாயிடுச்சுல்ல அப்படிங்கிறார். அப்படின்னா அவளுக்கு உன் மேலே ஒரு கண் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்ணையா பேசுகிறான். ஒருவேளை அவன் அப்படி பேசினது தான் நம்ம இன்றைக்கி நடந்துக்கிட்டதுக்கா காரணமோ அப்படின்னு திருப்பி அந்த பழியை அவன் மேலேயே போடுற மாதிரி அவர் மனசு சொல்லிச்சு. அவன் வந்து பரிமாறினது, அவன் அவரை பார்த்துக்கிட்டது இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவன் காணாமல் போகிறான். அதனால் டிரைவர் பரிமாறும்போது, டிரைவர் பரிமாறின விதம் இவருக்கு பிடிக்காமல் ஒரு நாளைக்கு ஓடும் கத்துறாரு ஆஃபீஸில். அப்புறமா வெளியில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாரு. அந்த வீட்டு சாப்பாடு வேணான்னு அப்படியே நிராகரிச்சிடுறாரு. இவர் கத்துன கத்தில் செக்ரட்டரி வேகமாக வந்து பார்க்குறா. ஓ, இவருக்கு வந்து கண்ணையா இல்லாத கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது அவளுக்கு தெரியறது. அன்னியிலேருந்து தெரசா இவரோடையே உட்காந்து சாப்பிட்றான். எப்பயும் இவருக்கு பரிமாறிட்டு அவளும் சாப்பிடுவான். அப்படி ரெண்டு பேரும் சாப்பிடும்போது நிறையா பேசுவாங்க. அவங்களுக்குள்ள நிறைய தகவல் பரிமாற்றங்கள் இருக்கும். ஆஃபீஸை தாண்டி பொது விஷயங்கள் நிறையா பேசுவாங்க. தெரசாவும் இவரை நம்பி நிறையா அவளுடைய வீட்டு விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தா. அப்படி சாப்பிடும்போது ஒரு நாள் தெரசா கேட்டால், வேர் இஸ் தட் மேன் அப்படின்னு கண்ணையாவை பற்றி கேட்டான். ஏன்னா கண்ணையாவை அவளும் பார்த்துருக்கா இல்லையா, அவள் கேட்குறான். அப்போது நாகராஜன், அந்த ராஸ்கல் 500 ரூபா பணத்தை திருடிட்டு சொல்லிக்கொள்ளாமல் ஓடிட்டான் அப்படின்னு ஆத்திரமாக சொல்கிறார். 500 ரூபாயா பணத்தை வேலைக்காரங்க கண்ணில் படுற மாதிரியாக வைக்கலாமா அப்படின்னு அவர் கேட்குறான். அவன் வேலைக்காரனா இல்லை என்னோடய கசின் அப்படின்னு அவர் சொல்லவும், ஓ ஐ எம் சாரி அப்படின்னு அவர் சொல்கிறான். பரவாயில்ல, திருட்டு பயலுக்கு வேலைக்காரன் பட்டமே கொஞ்சம் அதிகம்தான் அப்படின்னு கடுப்படிக்கிறார். போர் மேன், ஹி வாஸ் வெரி நைஸ் அண்ட் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு அவளை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த பேச்சை அவள் எடுக்கலை. நாகராஜனுக்கு அப்படியே மூச்சு வாங்கிச்சு. அவளோட எவ்வளோ அன்பாக இருந்தோம், எப்படி அவகிட்ட பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா தினமும் சாப்பிட்டுட்டு ஈசி சேரில் படுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்குவார். சில நாட்களாக இவ தெரசா வந்ததுலேருந்து அவ கூட பேசிக்கிட்டே இருந்தார். அவ கூட பேசுகிறதே இவருக்கு ரொம்ப ஒரு நிறைவை கொடுத்துக்கிட்டே இருந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவள் அடுத்த வாரம் தனக்கு பிறந்த நாள் வருதுங்கிறதையும் இவர் கண்டிப்பாக தான் வீட்டுக்கு வரணுங்கிறதையும் அவள் சொன்னான். அவர் வந்து கண்டிப்பாக வரதா சொன்னார். ஏன்னா இவர் வந்து எரு முதலாளியாக இல்லாட்ட இல்லாமல் ஒரு நண்பராகவும் இருக்கிறதுனால அவள் வந்து தன்னோட பிறந்த நாளைக்கு கூப்பிட்றான். இவரும் வந்து விளையாட்டா, வில் இட் பி எ காக்டெயில் பார்ட்டி அப்படின்னு சிரிக்கிறார். அஃப்கோர்ஸ், எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேர்கிட்டையுமே பர்மிட் ஹோல்டர்கள் தான் அப்படின்னு அவள் சொல்கிறான். ஏன் நீ பர்மிட் வாங்கிக்கிறியா அப்படின்னோடனே, நான் குடிக்கிறது இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறான். உன் பிறந்த தினத்தை அன்னைக்கு நீ என் கூட குடிக்கணும், நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு அவர் சொல்லவும் அவளும் சிரிச்சுட்டே, நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வைன் கொடுக்குற வழக்கம், அப்போ நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னும், தங்களோட கலாச்சாரப்படி ஆண்கள் பெண்கள் குடிக்கிறதோ நடனம் ஆடுறதோ எதுவும் தப்பு கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டு தனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்ததை பற்றியும் சொல்லி ஒரு சமயம் கண் கலங்கினான். இது எல்லாத்தையுமே நாகராஜன் வேற ஒரு கோணத்தில் புரிஞ்சிக்கிட்டார். அதோட விளைவு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் நடந்துட்டதுக்கு காரணம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவள் அப்படியே அவளோட உதடுகள் துடிக்க துடிக்க, ப்ளீஸ் லீவ் மீ, ஐ ரிக்ரெட் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கிக்கிட்டே அவளோட அறைக்கு போனது அவருக்கு திருப்பியும் ஞாபகம் வருது. மத்தியானம் 2 மணி ஆச்சு. ஆஃபீஸில் அவ்வளோவா பெரிய இயக்கம் இல்லை, ஒரு மாதிரி மந்தமான நேரம். நாகராஜன் அதுக்குள்ளே 7-8 சிகரெட்டுகளை பற்ற வச்சுக்கிட்டு அப்படியே ஊதிக்கிட்டே இருந்தார். தெரசாவை அழைக்கிற அந்த காலிங் பெல் அடித்தார். அவளும் வந்து முன்னாடி நிற்கிறா. அவள் பேப்பர் பென்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டிக்டேஷன் எடுக்கிறதுக்கு தயாராக வரா. ஐ எம் சாரி தெரசா அப்படிங்கிறாரு. அவள் வந்து என்ன பதில் சொல்ல போகிறா அப்படிங்கிறது அவருக்கு புரியவே இல்லை. அவள் ஏதோ சொன்னால், ஒருவேளை அவள் ராஜினாமா பண்ணிடுவாளோ, அவள் பண்ணிட்டா தனக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் அப்படின்லாம் அவருக்கு ஏகப்பட்ட சிந்தனை ஓடுது. ஆனால் அவள் வந்து கையில் நோட்டு பேனாவோட கடிதங்களை டைப் பண்ணுறதுக்காக நோட்ஸ் எடுக்க வந்திருக்கிறத பார்த்த உடனே சரி, அவள் வேலையை விட்டு போக போகிறது இல்லைங்கிறது அவருக்கு தெளிவாக புரிஞ்சுது. சில நேரங்களில் கடிதங்களை இவர் சொல்லிக்கிட்டு டிக்டேட் பண்ணிக்கிட்டே வருவார். அவள் எழுதிக்கிட்டே வருவார். இவர் நடந்துக்கிட்டே டிக்டேட் பண்ணுவார். இவர் வந்து ப்ளீஸ் சிட் டவுன் உடனே அவள் உட்கார்றா. இவர் டிக்டேட் பண்ண ஆரம்பிக்கிறார், டியர் மிஸ் தெரசா அப்படின்னு. அந்த வார்த்தையை கேட்டோன்னே அவர் நிமிந்து பார்த்து, எஸ் சார் அப்படிங்கிறார். புட் டவுன் திஸ் இஸ் அ லெட்டர், எழுதிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கம் திரும்பி பார்க்காம வேற பக்கமாக திரும்பிக்கிட்டு, மிஸ் தெரசா, ஒரு மகளை போல் கருதி அன்பு காட்ட வேண்டிய உன்னிடம் முறைகேடாக நடந்து கொண்டதுக்காக நான் வெட்கப்படுகிறேன். என்னை மன்னித்து விடுவதும் அல்லது தண்டிப்பதும் உனது மனோபாவத்தை பொறுத்தது. நான் உன் கணிப்பிலிருந்து தரத்திலிருந்து உயரத்திலிருந்து ஒரு வினாடியில் வீழ்ச்சி அடைந்து விட்டேன். இதுதான் எனக்கு தண்டனை. தெரசா, நான் ஏன் அப்படி செய்தேன் என்று எண்ணி பார்க்கிறேன். இது இப்படி நடந்து கொள்வது இதுவே முதல் தடவை அல்ல. உன்னிடம் என் பலவீனத்தை ஒளிவின்றி ஒப்புக்கொள்வதன் மூலம், அப்படி ஒப்புக்கொள்கிற பக்குவம் இந்த நிமிஷம் எனக்கு ஏற்படுவதன் மூலம் என்னை பிடித்திருக்கிற ஒரு வியாதி, ஒரு விகாரம் என்றிருந்து விலகுகிறது என்ற நம்பிக்கையோடு இதனை உன்னிடம் சொல்கிறேன். நீ வயதில் எவ்வளவு இளையவளாக இருப்பினும் பெருந்தன்மை மிகுந்தவள், கண்ணியமானவள் என்று நான் உணர்ந்திருக்கிறேன். எனவேதான் பாவ மன்னிப்பு போல் உன்னிடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே வராரு. கன்ஃபெஷன் செய்து கொள்கிறேன் அப்படின்னு. உன்னிடம் நடந்து கொண்டது போல் முறைகேடாக நான் பல சந்தர்ப்பங்களில் நடந்து கொண்டிருக்கிறேன். பிரயாணங்களில் கூட தியேட்டர்களில் ஏற்படுகிற நெருக்கடத்தை பயன்படுத்தி கொண்டு முறைகேடாக நடந்தது உண்டு. அப்போது அவர்கள் ஏதோ ஒரு அச்சத்தாலும் அவமானத்துக்கு அஞ்சியும் நாகரீகம் கருதியும் அமைதியாக இருப்பதை நான் சம்மதம் என கருதி ஏமாந்திருக்கிறேன். பின்னர் அதற்காக வருந்தியதும் உண்டு. நான் இப்போது நான் அறிகிறேன், இது ஒரு நோய். இதிலிருந்து உனது பெருந்தன்மையால் நான் குணமடைகிறேன். நீ இதை மறந்து ஒரு தந்தை உங்கள் மரபுபடி ஒரு மகளுக்கு அன்பு காரணமாய் முத்தமிட்டதாக நினைத்து கொள்ள வேண்டுகிறேன். அல்லது இந்த குற்றத்துக்காக எனது இந்த வீழ்ச்சி மாத்திரம் போராது, எனின் நீ தருகிற எந்த தண்டனையும் ஏற்க சித்தமாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் எழுதிக்கிட்டே சொல்லிக்கிட்டே போகிறாரு. அவளும் எழுதிட்டு தன்னோட கர்ச்சீஃபால் கண்களை தொடச்சிக்கிறாள். அவன் முகம் அப்படியே கண்ணி போயிருந்தது. சீக்கிரம் அதை டைப் செஞ்சு கொண்டு வா அப்படிங்கிறார். தெரசா அவன் ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் டைப் பண்ணிவிட்டு ஒரு லெட்டரை கொண்டு வந்து கொடுக்குறான். அதில் மரியாதைக்குரிய நண்பரேன்னு அவர் எழுதியிருக்கிற லெட்டர் இருந்தது. அவர் திரும்பி தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறார். நீங்கள் என்னிடம் டிக்டேட் செய்து டைப் செய்து கொண்டு வர பணித்த உங்கள் கட்டளையை நிறைவேற்றாமல் வேறொரு கடிதத்தை கொண்டு வந்து உங்களிடம் தருகிறேன். என் செயலை முதலில் மன்னிப்பீர்களாக. நீங்கள் மனம் திறந்து பேச ஒரு வாய்ப்புக்காகத்தான் அதை ஒரு கடிதமாக டிக்டேட் செய்திருக்கிறீர்கள். என்னிடம் மன்னிப்பு கோருகிற ஒரு கடிதத்தை என்னிடையே எழுத வைத்து உங்களுடைய வெள்ளை மனதுக்கு மேலும் ஒரு சான்று. கடிதம் என்று சொல்லப்படுகிற உங்கள் மனம் திறந்த பேச்சில் மிகவும் சத்தான என் எண்ணத்தை அப்படியே பிரதிபலித்த வாசகம். ஒரு தந்தை உங்கள் மரபுபடி ஒரு மகளை அன்பு காரணமாய் அப்படின்னு சொன்னீங்களே, அதான் நீங்கள் அப்படி கருதி சமாதானமுற்ற பிறகு நீங்களும் அவ்விதம் சொன்னதும் எனக்கு அளவில்ல ஆனந்தத்தை தருகிறது. இது உங்கள் வீழ்ச்சி இல்லை, இது ஒரு சருக்கள். அந்த இடத்துல அவள் இங்கிலீஷில் எழுதியிருந்ததை சத்தமாக படிக்கிறார். ஜஸ்ட் எ ஸ்லிப் நாட் எ ஃபால் அப்படின்னு. அப்புறமா தொடர்ந்து அந்த லெட்டரை படிக்கிறார். நீங்கள் கூறுகிற மாதிரி இது ஒரு வியாதி எனில் அதற்கு தண்டனை அல்ல, சிகிச்சையே தேவை. அப்படிப்பட்ட முறைகேடான நடத்தைகளை தவறுதான். ஆனால் குற்றங்கள் அல்ல, குற்றங்கள் தான் தண்டிக்கப்படுவன, தவறுகள் திருத்தப்படுவன, மன்னிக்கப்படுவன. நான் உண்மையான கிறிஸ்துவ பெண். மன்னிக்கிறவர்களே மன்னிக்கவும் படுவார்கள். நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், இதனை மறந்து இதற்காக வருந்துவதை விடுங்கள். நமது ஒப்பந்தப்படி நீங்கள் என் பிறந்த தினத்திற்கு வருகிறீர்கள். நான் உங்கள் நலனுக்காக நான் உங்களுடன் குடிப்பேன். உங்கள் உண்மையுள்ள தெரசா அப்படின்னு அவர் அந்த லெட்டரை கொடுக்குறார். தெரசா நீ எவ்வளோ உயர்ந்த ஆத்மா அப்படின்னு இவர் நினச்சிக்கிறாரு. அன்றைக்கி ராத்திரி அவரோட வீட்டுக்கு போகும்போது அதே மாதிரி ஷெட்டில் கண்ணையா தலையெல்லாம் கலைஞ்சி போய் தாடி மீசையோடு நின்றுட்டுருக்கிறத பார்க்குறாரு. கண்ணையா வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிற மாதிரி அவரோட மனைவியும் மகனும் வீட்டு வாசல் நிற்கிறாங்க. அவனை உள்ளே அவன் வந்து வீட்டுக்குள்ளே விடாதீங்கன்னு அவர் கோபத்தில் ஒரு நாள் சொன்னதுனால அவங்க வீட்டுக்குள்ளே அவன் கண்ணையாவை விடலை. நாகராஜன் கார்லேருந்து இறங்கும் போதே கண்ணையா பெருசாக அழுதான். மாப்பிள்ளை நான் என்னமோ தெரியாமல் செஞ்சிட்டேன், ஏன் செஞ்சேனே தெரியல. அதை செஞ்ச அடுத்த நிமிஷத்துலேருந்து ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப வருத்தப்பட்டேனே ஒழிய சந்தோஷமாகவே இல்லை மாப்பிள்ளை, நான் அறிவு கட்டவேன் அப்படின்னு அழுகிறான். நாகராஜன் ஒன்றுமே பேசலை, மௌனமாக அப்படியே பார்த்துட்டு இருந்தார். தன்னோட டையை லூஸ் பண்ணிக்கிறாரு. அவருடைய மகள் மகன் எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க. கண்ணையா வெளிச்சத்தில் அவர் முன்னாடி வந்து நிற்கிறான். இவன் வெறும் திருடான் அப்படின்னா இப்போ ஏன் அவன் திரும்பி வந்திருக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பித்தார். ஏன்னா இந்த வீட்டில் உழைக்கிற உழைப்பவன் எந்த வீட்டில் வேணாலும் வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம். அப்படிலாம் இல்லாமல் அவன் எதுக்கு திரும்பி வந்தான்? ஒருவேளை அவன் நட்ட செடியினாலேயா, இல்லை ஒவ்வொரு வேலையும் சாப்பிடும்போது தான் எப்படி இவனை நினச்சோமோ அதே மாதிரி இவனும் நம்மளை நினச்சிருப்பானா? ஏன் அப்படி பணத்தை ஆசைப்பட்டு அதை எடுத்துகிட்டு ஓடினான் அப்படின்னு இது மாதிரி பல கேள்விகள் அவருக்குள்ளே வருது. ஏண்டா என்னை கேட்டால் நான் உனக்கு பணம் கொடுத்துருக்க மாட்டேன்னா, ஏண்டா திருட மாதிரி இப்படி செஞ்ச அப்படின்னு மித்தவங்களோட சமாதானத்துக்காக சத்தமாக ஒரு கேள்வி கேட்டார். அவனும் அதை தான் யோசித்து யோசித்து பார்க்குறேன். பணத்தை அந்த ஷெல்ஃபில் பார்த்தப்போ வேறு யாருமே இல்லை, யாருமே இல்லாத இடத்துல பணத்தை பார்த்தா எடுத்துக்கணுங்கிற அந்த திருட்டு புத்தியில் எடுத்துட்டேன். இது என்ன முதல் தடவையா? எத்தனையோ தடவை இது மாதிரி பண்ணியிருக்கேன் சி அப்படின்னு அவனே தன்னை நொந்துக்கிறான். இன்றைக்கு மத்தியானம் தான் இருந்த அதே நிலமையில் இப்போ கண்ணையாக இருக்கிறத நாகராஜன் பார்க்குறாரு. உடனே சட்டுன்னு டே அது ஒரு வியாதிடா அப்படிங்கிறாரு. ஆமாம் வியாதி தான் அப்படின்னு தலையிலேயே அடிச்சுக்கிறான். நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன் மாப்பிள்ளை அப்படின்னு அழுகுறான். நாகராஜன் நிர்மால்யமாக சிரிக்கிறார். வியாதிக்கு சிகிச்சை தான் தேவை, தண்டனை இல்லை அப்படின்னு அவர் சொல்லும்போது அவரோட கண்கள் அப்படியே கலங்கி போச்சு. உன் வியாதி நீங்கி போச்சு, மனப்பூர்வமாக மன்னிக்கிறது தான் இதுக்கு சிகிச்சை. இந்த சிகிச்சையை உனக்கு யாருமே இது வரைக்கும் செஞ்சதில்லை, இனிமே சரியாக போயிடும். போ உள்ளே போனி, நீ செஞ்சது தப்பு தான், தண்டனை தர வேண்டிய குற்றம் இல்லைனா அப்படின்னு அவர் சொல்கிறத கேட்டு அவரோட மனைவி மகள் எல்லாருமே வந்து எவ்வளோ பெரிய பெருந்தன்மையான மனிதர் இவர் அப்படின்னு நாகராஜனை பற்றி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவர்களுக்கு என்ன தெரியும், மன்னிக்கப்பட்டவர்களே மன்னிக்கிறார்கள் என்பது.